ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அது சுவாமி வித்யாரண்யர் அருளிய ஒரு அருமையான அத்வைத வேதாந்த நூல். இதில் ஆறாவது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்புகளில் வந்து 165 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். நேற்று பார்த்த வகுப்பில் அந்த துணிக்கு வந்து நூல் தான் உபாதான காரணம். அதாவது துணி உருவாகணும் அப்படின்னா அதுக்கு நூல் இருக்கணும். வளையல் அல்லது கம்மல் செயின் இது மாதிரி ஆபரணங்கள் உருவாகணும்னா அதுக்கு தங்கம் இருக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு உபாதான காரணம் போல இந்த உலகத்துக்கு உபாதான காரணமாக ஈஸ்வரன் இருக்கின்றான் அப்படிங்கிறத நம்ம கடந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா, இப்போ துணி பார்க்கும்போது மேலோட்டமாக தெரியுது, ஆனால் அந்த துணி எதனால் ஆனது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நூல்களால் ஆனதுன்னு உங்களுக்கு புரிய வந்துடும். அந்த நூலால் ஆனதுங்கிறத கவனிக்காதவங்க தான் துணியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இந்த துணி சூப்பராக இருக்குது, அந்த துணி சூப்பராக இருக்குது, இந்த டிசைன் அருமை, இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த துணியை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர அந்த துணியினுடைய ரா மெட்டீரியல் வந்து எதில் ஆனது, நூலில். ஆனால் அந்த நூலை வந்து யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து தங்கம் பண்ணும்போதும் அந்த தங்கத்துலேருந்து வளையல் செய்வாங்க, கம்மல் செய்வாங்க, செயின் செய்வாங்க. ஆனால் அந்த ஆபரணங்கள் மேலே தான் ஆசை அதிகமாக இருக்கும். இது சூப்பராக இருக்குது, அது டிசைன் அற்புதமாக இருக்குது, அப்படி இப்படின்ட்டு அந்த டிசைனில் தான் மனிதர்களுடைய மனோபாவம் ஈர்க்கப்படுமே தவிர அந்த ஆபரணங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற தங்கத்தை மறந்துடுவாங்க. இப்படிதான் மனிதர்களுடைய மனோபாவம் இருக்கு இல்லையா. அப்போ இங்கே உபாதான காரணத்தை மறந்துட்டோம். இப்போ நாமெல்லாம் வந்து ஈஸ்வரன் இடத்துலேருந்து தான் வெளிப்பட்டிருக்கோம், ஆனால் ஈஸ்வரனை மறந்துட்டோம். தங்கத்தை மறந்துட்டு ஆபரணத்தை பிடிச்சிக்க மாதிரியும், நூலை மறந்துட்டு துணியை பிடிச்சிக்கிட்ட மாதிரியும், ஈஸ்வரனை மறந்துட்டு நம்மளை பிடிச்சிக்கிட்டோம். இதுதான் பிரச்சனைங்க. அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஊடுருவி பார்க்குறவங்களுக்கு தானே தெரியும். அதாவது உண்மையாக துணி எதுலிங்க தயார் பண்ணப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்குறவங்களுக்கு அது நூலில் தாங்க தயாரிக்கப்பட்டிருக்குன்னு புரிய வந்துடும். அப்போ நகைகள்லாம் ஆபரணங்கள்லாம் எதுலங்க தயாரிக்கப்பட்டிருக்கு, தங்கத்தில். அப்போ இது மாதிரி கொஞ்சம் டீப்பாக அது எதில் தயாரிக்கப்பட்டதுன்னு ஆர்வம் செலுத்துகிறவங்களுக்கு அந்த தயாரிப்புக்கான ரா மெட்டீரியல் தெரிகிற மாதிரி, இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு யார் ஆதாரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தேடுறவங்களுக்கு தானே அது ஈஸ்வரன் தான் ஆதாரமாக இருக்கிறான்னு தெரியும். அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போ நூலை விட அதனுடைய இன்னும் நுண்ணியமான இலைகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, அதை கொஞ்சம் ஒன்று சேர்த்துனா ஒரு நூலாக மாறும். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கொஞ்சம் டீப்பாக டீப்பாக உள்ளே போய் போய் பார்க்க பார்க்க இறுதியில் நமக்கு அந்த ஆராய்ச்சி எங்கு நின்று விடுதோ அந்த இடம்தான் வந்து பரமசத்தியம், பிரம்மம் அப்படிங்கிறத இங்கே நுணுக்கமாக பார்க்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து அப்படி மேலோட்டமாக பார்க்காம அதனுடைய உள்ளார்ந்த ஆழ்ந்து பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மை நமக்கு புரிய வரும் என்பதை நம்ம கடந்த 165 ஸ்லோகத்தின் மூலமாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த அந்த ஸ்லோகம் என்ன நமக்கு சொன்னது அப்படின்னா, ஸ்தூலத்திலிருந்து சூட்சமோ, சூட்சமத்திலிருந்து காரணம், காரணத்திலிருந்து பிரம்மம். இப்படி தான் நம்ம வந்து படிப்படியாக முன்னேற போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்தூல சரீரத்தை விடணும், சூட்சம சரீரமான மனதை விசாரணை பண்ணி விவேகத்தால் வெளிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்தது அந்த சூட்சம சரீரமான மனசு எங்கிருந்து வருது, சஞ்சித கர்மாங்கிற காரண சரீரத்திலிருந்து வருது. அப்போ அந்த காரண சரீரம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது அதுக்கு மூலம் பிரம்மம். அப்போ இப்படியே நாம் அந்த மூலத்தை தேடி போனோம்னா இறுதியாக அது எங்கே முடிவடையுதோ அந்த இடம் தான் நம்முடைய பயணப்பாதை வந்து முடிவடையக்கூடிய இடம், அந்த நிறைவாகக்கூடிய இடம். அதுதான் மகரிஷிகளும் ஞானிகளும் மகான்களும் நமக்கு பல வழிகளில் சுட்டி காட்டுறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் ஸ்லோகம் 166 என்ன சொல்லுது அப்படின்னு மேலும் பார்க்கலாம். படாத் அபி அந்தரகா தந்துஸ் தந்தரோ அபி அம்சூர் ஆந்தரகா ஆந்தரத்வசிய விஸ்ராந்தி யத் ராச அனுமீயதாம். அதாவது இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயத்தை சொல்றாரு. அந்த துணியை விட நூல் உள்ளார்ந்து போகுது, அந்த நூலை விட அதனுடைய இலைகள் வந்து இன்னும் நுண்ணியதாக உள்ளார்ந்து போகுது. இவ்வாறு ஒவ்வொன்றையும் நீங்கள் உள்ளே கடந்து கடந்து உள்கடந்து 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 நீங்கள் போனீங்கன்னா கடவுள் தெரிவார் அப்படிங்கிற அந்த உண்மையை இந்த சாஸ்திரம் காட்டி கொடுக்குது. உள்கடை அப்படிங்கிற வார்த்தை வந்து கடவுளா மாறிடுச்சு. ஆக்சுவலா நம்ம உள்ள கடக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ள கடந்து போகணும். உள்ள கடந்து போகிறதுனா இங்க நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்ப மனித பாடியை பார்த்துட்டு அதுக்கு உள்ள குடல் இருக்கா, அந்த குடலுக்குள்ள என்ன இருக்கு அப்படி பாக்குற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது. ஏன்னா உள்கடை அப்படிதான் நமக்கு கடந்து போகக்கூடாது. அங்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சூட்சமான விஷயம், நுண்ணிய விஷயம் எங்க முடியுதோ அங்கிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்ப நமக்கு வந்து உள்ள கடைன்னா நம்ம உண்மையிலே எங்கிருந்து வந்தோம்? யோசனை பண்ணி பாருங்க, ஒரு துளியிலிருந்து வந்திருக்கோம். அப்ப அதுதான் இங்க அணு, அந்த இடம் தான் போகணும். நீங்க அதை விட்டுட்டு உள்கடைன்னு உள்ள போய் குடலையும் எலும்பியும் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அதனால அந்த நுணுக்கத்தை பிடிக்க சொல்றாங்க. துணியை விட நூல் உள்ளார்ந்தது, நூலை விட அதன் இலை வந்து இன்னும் உள்ளார்ந்தது. இவ்வாறு உள்ளார்ந்ததை குறித்து நடைபெறுகின்ற ஆராய்ச்சி எதில் இறுதியாக நிறைவடைகிறதோ, எந்த இடத்துல கடைசியா முடியுதோ, அதுதான் பரம சத்தியம் என்று அறியப்பட வேண்டும் அப்படிங்கிற அருமையான விஷயத்த இந்த ஸ்லோகத்துல தான் புரிய வைக்கிறார். அதுதான் இந்த இடத்துல விளக்குறார். படாதபி அந்தரக தந்து, ஒரு துணியை பார்க்கும்போது அது வெளிப்புற வடிவம் தான் முதல்ல நமக்கு தெரியும். ஆனா அதை ஆராய்ந்து பார்த்தா அது நூல்களுடைய தொகுப்பு, பல நூல்களால் நெய்யப்பட்ட ஒரு சேலை. அந்த சேலை உருவாகணும்னா நூல்களால நெய்யப்பட்டிருக்கு, நெசவு பண்ணப்பட்டிருக்கு. அப்ப நூல் தான் வந்து அந்த சேலையை உருவாக்குது. அப்ப அந்த நூல் எப்படி தயாரானதுன்னு இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா போனீங்கன்னா, அந்த நூலுடைய திக்னஸ் வந்து எப்படி உருவாகும், இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான நூல்களை வச்சு ஒன்னு சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் தடிமனான நூல், கயிறு, இந்த மாதிரிலாம் நம்ம உருவாக்குறோம் இல்லையா. நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய திக்னஸ் கூட்டிகிட்டே போகலாம். அதுக்கும் முன்ன அப்புறம் ஆழமா போனோம்னா ஒரு பஞ்சிலிருந்து தான் நூல் எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த பஞ்சு எங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா அது ஒரு பருத்தி செடியிலிருந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் அந்த பருத்தி செடி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு விதையிலிருந்து வருது. அப்ப அந்த விதை எங்கிருந்து வந்தது, இப்படியே போனீங்கன்னா இதுக்கு மூலம் எங்க, அதுதான் அதனுடைய பிறப்பிடம். அப்ப இது மாதிரி நம்ம தேடிக்கிட்டே போனோம்னா அந்த பிறப்பிடத்துக்கான நிலைப்பாடு வந்து உறுதிப்படுத்திட முடியுமா? அதாவது நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போய் அந்த மூலப்பொருளை ஒன்று பிடிச்சிட்டோம்னா இப்போ அந்த இடத்தோட நிறுத்த முடியுமானா? நிறுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, அது நம்ம ஏற்கனவே தைத்திரிய உபநிடத்தில் இதை பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததான்னு ஒரு கேள்வி கேட்டோம். அப்போ நிறைய பேர் முட்டையிலிருந்து வந்ததுன்னு சொன்னாங்கன்னா, அப்போ கோழி இல்லாமல் எப்படியப்பா முட்டை வந்ததுன்னு கேட்போம். இல்லை இல்லைங்க, அப்போ கோழி இருந்திருக்கும், அப்போ கோழியிலிருந்து தான் முட்டை வந்திருக்கும் அப்படின்னா, அப்போ அந்த கோழி எங்கிருந்தப்பா வந்ததுன்னு கேட்போம். அப்போ என்னதான் பண்றதுங்க? இப்படி கேட்டா அப்படி, அப்படி கேட்டா இப்படி, இதுக்கு என்னங்க பதில் சொல்றது? அதே மாதிரிதான் இப்போ விதையிலிருந்து மரம் வந்ததா, மரத்திலிருந்து விதை வந்ததா அப்படின்னு கேட்டா, விதையிலிருந்து தான் மரம் வந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்போ மரம் இருந்தா தானே விதையே உருவாகும், மரம் இல்லாம எப்படிங்க விதை உருவாகும்? அப்போ இந்த இடத்த நீங்க இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு போய் இதுக்கு ஒரு முடிவு கண்டுட முடியுமா? அப்போ நம்ம தைத்திரிய உபநிடத்துல என்ன கண்டுபிடிச்சோம் மறந்துடக்கூடாது, ரொம்ப அருமையான விஷயத்தை தைத்திரிய உபநிடத்துல கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, உலகமே இல்லை தோன்றுனா தானே நீங்க வந்து கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சான்னு சொல்றதுக்கு, அல்லது விதையிலிருந்து மரம் வந்ததா, மரத்திலிருந்து விதை வந்ததான்னு இருந்தா தானே சொல்றதுக்கு, இல்லாத ஒரு விஷயத்தை ஏன்பா இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு தைத்திரிய உபநிடம் தான் அழகா முடிச்சு கொடுத்தது நமக்கு அந்த இடத்துல. அதை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இது மாதிரி நம்முடைய இந்த விசேஷ தன்மை விசாரித்து கொண்டே போக 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 கடைசியில என்ன ஆயிடும், அந்த பிரம்மத்துக்கிட்ட போன பிறகு படைப்பே இல்லை. படைப்பு இருந்தா தானே நம்ம இவ்வளவு விஷயங்களையும் கிராஸ் பண்ணி போறதுக்கு. இங்க ஒண்ணுமே இல்லை, இருப்பது இருப்பு மாத்திரம்தான், அதனுடைய சுய அறிவுல இந்த உலகம் தோன்றுது. அப்ப நம்மளால இதை ஏத்துக்கவே முடியலன்னு நீங்க கேள்வி கேட்கும் போது தான் நாங்க உங்களுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறோம். ஆழ்ந்த உறக்கம் மறந்துடக்கூடாது, தூங்கும் போது நீங்க எங்க போனீங்க, அப்ப எங்க போச்சு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், எங்க போச்சு உங்க உறவுகள் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் விசாரம் பண்ணி சிந்திச்சு பார்க்கணும்ல, அதை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் வந்து அதை அப்படியே ஸ்கிப் பண்ணுறீங்க. என்னமோ சொல்கிறாரு, சரி தூக்கத்தில் அதெல்லாம் சகஜம் தானே, தூங்குனா பின்ன மறைஞ்சு தான் போகும், விழிஞ்சிட்டு அதெல்லாம் வந்துடும், இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கடந்து போகிறோம். ஆனால் அந்த தூக்கத்தில் எங்கே போயிட்டோன்னு கொஞ்சம் நம்ம விசாரணை பண்ணி அந்த விழிப்பு நிலையில கண்டுபிடிச்சா தானே மரணத்துக்கு பின்னாடி நம்ம எங்கே போகிறோங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம விழிப்பு நிலைங்கிறது என்னன்னா, இந்த விவேகத்தோடு நாம் விழிப்பில் இருக்கும்போது இதை விசாரணை பண்ணி கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை உடம்பே இல்லாதப்போ போய் மரணத்துல கண்டுபிடிக்க முடியுமா? இறந்து போன பிறகு வெறும் சூட்சம சரீரத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு அமைஞ்சு கூட அதுல உடம்பு கிடைச்சுமே பயன்படுத்தல பாருங்க. இப்ப வேற எந்த உடம்புல கண்டுபிடிப்பீங்க? எறும்பா இருந்து கண்டுபிடிப்பீங்களா இல்ல யானையா இருந்து கண்டுபிடிப்பீங்களா? அங்கேயே முடியாது. ஏன்னா ஒரு அறிவு தாவரத்திலையும் முடியாது, புழுப்பூச்சிலையும் முடியாது, ஊர்வன பறவைகள் மிருகம் எங்கேயுமே உங்களால வந்து நான் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப அரிதான மனித பிறவி கிடைச்சிருக்கு, ஆனா அதை நம்ம பயன்படுத்தாம அந்த மூலத்தை பார்க்காம இந்த தோன்றுகின்ற ஒரு விஷயத்துல போய் இவ்வளவு ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கிறமே எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு ஒரு அஜ்ஞானம் பாருங்க. அதை தான் மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அதுக்கு இவ்வளவு விவரமா சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்போ எடுத்த உடனே அந்த தத்துவமசி நீ அதுதான் பாரமாத்திக சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே எல்லாம் புரிஞ்சிருச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துடுறாங்களா? கிடையாது. அப்ப டெப்த் என்னன்னா ஒவ்வொன்றா விசாரிச்சு விசாரிச்சு விவேகத்துல ஆர்வமா அது என்ன அது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்டு கேட்டு அதை தேடி தேடி உள்ள நுழைய நுழையத்தான் கடைசியில நாம யாருன்னு நம்மளையே நாம உணரக்கூடிய ஒரு உயர் பரிமாண அனுபவம் உண்டாகும். அதை நான் உங்களுக்கு பல முறை பல வழிகளில் டைமென்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன், அறிவியல் ரீதியாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். அறிவு பரிமாணத்திலையும் ஏழாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள நம்ம போகணும். அப்ப இப்ப இருக்கிற பகுத்தறிவை வச்சுதான் நம்ம அந்த இடத்துக்கு நுழையணும். அப்ப அதுக்கு தடையா இருப்பது நம்முடைய அஜ்ஞானம், தேவையில்லாத விசேஷ சிவங்களை உண்மை நம்பி அதை சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் நம்ம விசாரணையில கொஞ்சம் விவேகத்தால விழிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த உபமானங்கள் எல்லாம் எடுத்து இப்படி பிச்சு பிச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உபாதான காரணம், விமித்த காரணம், அந்த காரணம், இந்த காரணம்ட்டு நமக்கு எத்தனை காரணங்களை காட்டி கொடுக்குறாங்க. அப்ப இங்க அதை தான் சொல்றாரு, ஆந்திரத்து வசிய விசிராந்தி, அதாவது அந்த உள்ளார்ந்தது எது என்று தொடர்ந்து விசாரித்து கொண்டே செல்ல வேண்டும். அப்படி விசாரித்து கொண்டே சென்றால் என்னாகும்? உடலை விட பிராணன் வந்து ரொம்ப நுட்பமானதா தெரியுது. சரி, பிராணனை விட எது நுட்பம்னு பார்த்தா மனசு, அப்ப மனதை விட எது நுட்பம்னு பார்த்தா புத்தி, அப்ப புத்தியை விட நுட்பமானது எதுன்னு பார்த்தா காரண நிலை. அப்ப நம்ம எங்க போயிட்டோம்? அந்த மூலத்துக்கு போயிட்டோம். அப்ப புத்தி ஒடுங்கிடுச்சுன்னா அங்க கடைசியில என்ன ஆயிடும்? மாயையில போய் அவ்யக்த நிலையில ஒடுங்கிடும். அந்த இடத்துல அது பிரகாசிக்க முடியாம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடும். ஆனா அந்த ஆழ்ந்த உறக்கத்துல போன பிறகு அங்க புத்தியும் இல்லை, மனசும் இல்லை, உடலும் இல்லை. அப்ப எதை கண்டுபிடிப்பீங்க? ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க யாருன்னு தெரியாது. நீங்க ஆனா பெண்ணா? நீங்க இங்கிலாந்துல இருக்கீங்களா, இந்தியாவில் இருக்கீங்களா, இல்ல நீங்க இந்தியனா இஸ்லாமியனா? எதுவுமே தெரியாது. அப்ப அப்படி ஒரு நிலை எப்படி ஏற்படுது? ஆழ்ந்த உறக்கத்துல. அப்ப மற்றதெல்லாம் என்ன உண்மையிலேயே? நான் இந்தியனா இஸ்லாமியனாங்கிறது உண்மையா? கிடையாது. அதை நம்ம ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற மதம். அதே மாதிரி நான் நம்ம தேசம், இப்ப நான் இந்தியாவில் இருக்கிறேனா இங்கிலாந்துல இருக்கிறேனா, இது நாம உருவாக்கி வச்ச உலகம். அப்ப இப்படியே ஒவ்வொன்றும் நீங்க ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தா எவ்வளவு பெரிய வெளி விஷயங்களை நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுல இருந்து உள்ள திரும்பினா நம்முடைய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம வாழும் போதே கண்டுபிடிக்கணும். அந்த இடம் தான் நம்முடைய மூலம், அதுதான் சுய சித்தியான அகண்ட சச்சிதானந்த பிரம்மம். அங்கதான் விசிராந்தி அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு. அதுதான் ஆராய்ச்சியினுடைய இறுதி நிலை, இறுதி முடிவு. அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றார், யத்ரா சாவனு மீயதாம். இங்கு வந்து அனுமானிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, வெறும் தர்க்கத்தால கற்பனை செய்து கொண்டு அனுமானித்துக் கொண்டிருப்பதன் பொருள் எடுத்துக்கூடாது. வேதம் வழிகாட்டுகின்ற அந்த யுக்திபூர்வமான காரியத்திலோ நம்ம கவனம் செலுத்தணும். அப்படி கவனம் செலுத்தும் போது அந்த காரியத்துக்கு காரணத்துக்கும் மிக உயர்ந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பரம காரணத்துக்கு நம்ம போகணும். ஏன்னா ஒரு காரணத்திலிருந்து ஒரு காரியம் வரலாம், ஆனா அந்த காரண காரிய நீதிக்கு அப்பாற்பட்ட ஒரு இருப்பு இருக்கு, அதுதான் பரமன் பிரம்மம் அப்படின்னு பாக்குறோம். இப்போ பரமன் பிரம்மம் அப்படிங்கும் போது அது ஏதோ கண்ணு கெட்டாதது அப்படிங்கிற மாதிரி போகாம, அந்த பிரம்மம் என்பது சுய அறிவு விழிப்புணர்வு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடம் தான் நீங்க இருக்க வேண்டிய இடம், அதுதான் உங்களுடைய ரியாலிட்டி அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் அருமையா புரிய வைக்குது. அதுக்கு வந்து காரண காரிய விவேகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கு அத்வைத வேதாந்தம். காரண காரிய விவேகம், அந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் உண்டான விசாரணையை நம்ம தீவிரமா மேற்கொள்ளும் போது அந்த மூலம் என்ன நமக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதை எப்படி நம்ம வந்து பஞ்ச கோஷங்கள் மூலமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரம் எடுக்கும் போது இதை பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா, இப்ப அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று ஐந்து கோஷங்கள் இருக்கு. இப்ப இந்த ஐந்து கோஷங்களையும் நம்ம கடந்து போகணும். இப்ப ஐந்து கோஷங்களை கடக்கிறது எப்படின்னா, முதல்ல வந்து அன்னமய கோஷம் அப்படிங்கிற இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிற அபிமானத்தை நீங்க விடணும். ஏன்னா இது ஒரு பெரிய பாண்டு, இதை பற்றி கொண்டிருக்கிற வரைக்கும் நமக்கு நான் நானுங்கிற அபிமானம் உடம்புலயே இருக்கும். அப்போ ரெண்டாவது, இதுக்கு அப்பாற்பட்ட பிராணமய கோஷம், இந்த உடலை கடந்து மூச்சுக்கு போகணும், சுவாசத்துக்கு. அப்ப இந்த சுவாச காற்று பிராணன் எப்படி இயங்குது, இந்த உடல் வந்து பிராணன் மூலமா இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பிராணன் வந்து ஸ்தூல உடலை விட நுண்ணியது, ஏன்னா இதை விட அது நுண்ணியதா இருக்கிறதுனால அந்த பிராணன் மூலமா இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கு. சரி, அப்போ அந்த பிராணனை விட நுண்ணியது எதுங்க? அடுத்தது மனோமய கோஷம். பிராணனை விட நுண்ணியது மனசு. ஏன்னா மனசு தான் பிராணனாகவும் உடம்பாகவும் மாறப்போகுது. எப்போ? பிராரப்தத்தை எடுத்துக்கிட்டு பூமிக்கு வரும்போது. விருப்பப்பட்டு தன்னுடைய உடம்பு தேவைப்படுது இல்லையா? இப்போ நம்ம உடம்பு விட்ட பிறகு நம்ம இந்த புத்தி மனசு எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வெளியே கிளம்புவோம். அப்படி வெளியே போகும்போது திருப்பி நம்ம அடுத்த உடல் தேர்ந்தெடுக்கும் போது மீண்டும் நம்ம பிராணன் நமக்கு தேவைப்படும். அம்மாவுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த உடனே ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுக்கும் பாருங்க குழந்தை, அதுதாங்க பிராணன் உள்ள நுழையிற இடம். அப்போதான் அந்த பிராண சக்தி அந்த மனசானது உள் வாங்கி இந்த உலகத்துல விவகாரம் பண்றதுக்கு வந்துடுது. அப்ப ஸ்தூல உடல் வந்து பிராணனை சார்ந்து இருக்கு, பிராண உடல் வந்து மனதை சார்ந்து இருக்கு, மனோ உடல் வந்து புத்தியை சார்ந்து இருக்கு, புத்தியோ ஆனந்தமய கோஷம் என்கின்ற காரணத்தை சார்ந்து இருக்கிறது. அப்ப காரணம் எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கம். அப்ப ஆழ்ந்த உறக்கம் என்ற காரண சரீரம் எங்க உண்மையிலே யாருது? அது சஞ்சித கர்மா, நம்முடைய சேமிப்பு கலன். அப்ப நம்முடைய சேமிப்பு கலன்ங்கிறது எந்த இடத்துல இருக்கு? ஈஸ்வர உடல், ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலா சமஷ்டி சரீரத்துல நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் கொண்டு போய் அங்க சேர்த்து வச்சிருக்கோம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கோம். அப்படிதான் நம்ம அன்னைக்கு புரிய வச்சோம். அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க்ங்கிறது காரண சரீரம், கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய டேட்டா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். ஆனா அதுக்குள்ள நீங்க எவ்வளவு வேணா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம். ஆனா அதுக்கு நீங்க ஒட்டுக்கா ஸ்டோர் பண்ணிட்டா எல்லாம் மிக்ஸ் ஆகி எடுக்கிறது கஷ்டம். ஒரே அடியா கொண்டு போய் அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டீங்கன்னா தேடி தேடி எடுக்கிறது கஷ்டம். அதனால என்ன பண்ணும், அந்த ஹார்ட் டிஸ்கை ஃபார்மேட் பண்ணிட்டு அதுல ஒவ்வொரு ஃபோல்டரும் கிரியேட் பண்றோம். ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலா, ராணி, மோனி அப்படின்ட்டு நீங்க என்ன வேணா பேர் போட்டு அப்படியே பதிவு பண்ணிட்டே வரீங்க. அப்புறம் அவங்களுடைய பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து எடுத்து அவங்கவுங்க ஃபோல்டருக்குள்ள போட்டே வந்தீங்கன்னா நீங்க எத்தனை நாள் கழிச்சு அந்த ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதில் இமீடியட்டா அந்த ஃபோல்டருக்குள்ள போய் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க யாரு அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துடலாம். அவங்களுடைய பயோடேட்டாவை அப்படியே எடுத்துடலாம். ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தருடைய ஃபோல்டருக்குள்ள அவங்க பயோடேட்டாவை போட்டு வைக்கிற மாதிரி புரிஞ்சுக்கீங்க. அப்ப அது மாதிரிதான் இங்க ஈஸ்வர சரீரம் வந்து அப்படிதான் வச்சிருக்கு, எல்லாருடைய பயோடேட்டாவை தன்னுடைய உடலுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடம் தாங்க வந்து காரண சரீரம். அப்ப நீங்க தனி உடல் அபிமானத்தை கடந்து இந்த மாதிரி நீங்க பிராணமய கோஷத்தை கடந்து மனோமய கோஷத்தை கடந்து விஞ்ஞானமய கோஷம் என்ற புத்தியும் அப்பாற்பட்டு இந்த ஆனந்தமய கோஷம் என்கிற காரண சரீரத்துக்குள்ள நுழையும் போது உங்களுடைய சஞ்சித கர்மா அங்கதான் சேகரிக்கப்பட்ட கொள்கலனா இருக்கு, பல பிறவிகளாக சேர்த்து வைக்கப்பட்ட பூர்வ சம்ஸ்காரங்கள் வாசனைகள். அந்த வாசனைகளை நீங்க அழிச்சாதான் நீங்க பிறக்க முடியாது, இல்லைன்னா மீண்டும் மீண்டும் பிறவி. ஏன்னா நமக்கு புனரபி மரணம், புனரபி ஜனனம் அப்படிங்கிற அந்த சம்சார சாகரம் இருக்கு இல்லையா, அது காரண சரீரத்தை அழிக்காம இந்த விடுதலை ஆக முடியாது. அப்ப இந்த காரண சரீரத்தை எப்படி அழிக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம பாடம் எல்லாமே எவரித்திங் உடைச்சிட்டேன். புதுசா வந்தவங்களுக்கு தெரியாம இருந்தாலும் பழைய அந்த சாந்தோக்கிய உபநிடதம் வகுப்பெல்லாம் கேட்டீங்கன்னா அதுல எல்லாமே தெளிவா சொல்லியிருப்போம். காரண சரீரத்தை எப்படி உடைக்கிறது, காரண சரீரத்தை கடந்து அந்த தூய அறிவுக்குள்ள நம்ம எப்படி நுழையிறது. அப்ப நம்மளுடைய சஞ்சித கர்மா அழிக்கப்பட்டால், காரண சரீரம் அழிக்கப்பட்டால் நாம யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த நிலை வந்து ஒவ்வொருத்தரும் உருவாக்கிக்கிறது தான் எங்கள் மகான்கள் வந்து பல வழிகளில் பல முயற்சிகளில் நமக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அதை தக்க வச்சுக்கணும். அந்த மனநம் பண்ணி பண்ணி அந்த நிதித்தியாசனத்தில் நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தீவிரமாக இந்த பாடத்திட்டங்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கோம். அப்போ இங்கே ஆனந்தமய கோஷம் காரண நிலை, ஆனால் இவைகள் அனைத்திற்கும் சாட்சியாக எந்த கோஷத்திற்கும் சம்பந்தப்படாமல் ஒன்று இருக்குதுங்க, அதுதான் அந்த அறிவு, தூய அறிவு, சுய அறிவு, ஆத்மா அப்படின்னு பேரு. அதுக்கு பேர் தான் ஆந்திரத்வசிய விசிராந்தி அப்படின்னு பேரு. ஆந்திரஸ்ய ஆந்திர பசிய விசிராந்தி இங்க அந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அது எப்படி நம்ம ஒரு உதாரணத்துல புரிஞ்சுக்கலாங்க? இப்படியே தேடி தேடி போனா எப்படிங்க புரிஞ்சுக்கலாம்? இப்ப பெண்மணிகள் எல்லாம் வீட்டுல சமையல் செய்யறதுக்கு வீட்டுல வெங்காயம் வச்சிருப்பீங்க. இப்ப அந்த வெங்காயத்தினுடைய சருகு மேல் தோல் அப்படியே உரிக்கிறீங்க, அடுத்த லேயர் வருது, அதை உரிக்கிறீங்க, அப்புறம் அதுக்கு அடுத்த லேயர், அப்படியே அந்த வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டே போங்க. கடைசியில என்னங்க மிஞ்சும்? ஒண்ணுமே மிஞ்சாது. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த வெங்காயத்தை உரிக்க தொடங்கினா ஒவ்வொரு அடுக்குக்குள்ளேயும் ஒரு அடுக்கு, அந்த அடுக்குக்குள்ள இன்னொரு அடுக்கு, இப்படியே நீங்க கடைசியா போனா அங்க என்ன நிற்கும்? ஒன்றுமே இல்லை. அப்ப ஒன்றுமே இல்லை அப்படிங்கறத நீங்க வந்து உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க? சூன்யம்னு பாக்குறீங்களா? இல்ல இப்படி ஒரு அருமையான லேயர்ல இப்படி ஒரு அழகான வடிவம் வந்திருக்க, அது ஒரு மிகப்பெரிய அறிவுன்னு பாக்குறீங்களா? இந்த விசாரணையை கொஞ்சம் இங்க விசாரணை பண்ணி பாருங்களேன். இப்ப இதை வந்து நம்முடைய அத்வைத ஞானிகள், நம்முடைய பண்டைய மகரிஷிகள் வந்து ஆராய்ந்து பார்த்தாங்க. அந்த வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டே போய் கடைசியில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை சூன்யம்னு சொல்லல. அவங்க மைண்ட் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருந்ததுனால அவங்க எப்படி பார்த்தாங்க தெரியுமா? நம்முடைய ரிஷிகள் அப்படி உரிக்க உரிக்க அருமையா இருக்க, எவ்வளவு ஒரு அருமையான லேயர். முதல் லேயரை உரிச்ச உடனே சருகு மாதிரி வருது, ஈஸியா வந்துருது, ஆனா ஈஸியா வருது. அடுத்த லேயர் கொஞ்சம் திக்னஸ், அப்படியே உரிக்க உரிக்க திக்னஸ் அதிகமாயிட்டே வருது. அப்படியே கடைசியா ஒண்ணுமே இல்லாம போற வரைக்கும் அந்த லேயரை எடுத்துக்கிட்டே போய் 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 கடைசியில ஒண்ணுமே இல்லை அப்படின்ன உடனே அந்த ரிஷிகளுடைய மனோபாவம் எப்படி தெரியுமா இருந்தது? என்ன ஒரு வடிவமைப்பு பாருங்களேன், என்ன ஒரு ஸ்ட்ரக்சர், அப்பா மிராக்கிள், எப்படி ஒரு வடிவமைப்பு, எப்படி படைச்சிருக்கு? அப்ப இது என்ன ஒரு சாதாரண படைப்பா? இது ஏதோ மிகப்பெரிய ஒரு அறிவு படைச்சிருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப அந்த அறிவு தான் இப்படி ஒரு லேயரை இப்படி அழகா உருவாக்க முடியும். இந்த படைப்பினுடைய அதிசயங்களை பாருங்க, ஒவ்வொன்றும் நீங்க கவனிச்சீங்கன்னா எவ்வளவு அருமையா ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு நுட்பமான விஷயங்கள் எல்லாமே கவனிக்க கவனிக்க இந்த உலகமே ஒரு ஆனந்தமயமா தெரியும். அது நீங்க பாக்குற பார்வையில தான் இருக்குங்க. நம்ம எப்படிப்பட்ட பார்வையை வச்சுக்கிட்டு பாக்குறோம் அப்படிங்கறது தான் இருக்கு. நம்ம வந்து தவறான பார்வையை வச்சுக்கிட்டு பார்த்தா பாக்குறதெல்லாம் தப்பு தப்பா தெரியும். அதுக்கு நம்ம எப்படி உதாரணம் கொடுப்போம் அப்படின்னா, இப்ப நீங்க சிகப்பு கண்ணாடி போட்டுட்டு அப்படியே வெளியே பாருங்களேன், எல்லாம் சிகப்பு கலர்ல தெரியும். அல்லது சிகப்பு கண்ணாடி கழட்டி வச்சுட்டு பச்சை கண்ணாடி போட்டு பாருங்களேன், எல்லாம் பச்சை கலர்ல தெரியும். அப்ப பச்சை கலர்ல தெரிஞ்சா ஓகே குட்டும்பீங்க, சிகப்பு கலர்ல தெரிஞ்சா ரெட்டு அதனால ஸ்டாப்பும்பீங்களா? இந்த ரெண்டு கலருமே உண்மை இல்லையே. அது நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிற முகமூடி. பச்சை கலர்ல பார்த்துக்கிட்டு சூப்பர்னு சொல்றதும் சிகப்பு கலர்ல போட்டுக்கிட்டு ஸ்டாப்புன்னு சொல்றதும் அது ஒரு முகமூடி தானே. ஆனா உண்மையான நிறம் அப்படி இல்லை, மல்டிபிள் கலர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு ஒரு அற்புதம். அப்ப இந்த விஷயத்த நம்ம ஆழ்ந்து பார்க்கணும் இல்ல, இங்க தானே அந்த நுணுக்கம் இருக்கு. அதாவது இப்போ நாம சொல்ற இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்கணும்? நுணுக்கமான விஷயமா பார்க்கணும். அப்ப நுணுக்கமா 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 போனா அப்ப எவ்வளவு ஒரு கூர்மையான புத்திசாலித்தனம் இருக்கணும் நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு கூர்மையான புத்திசாலித்தனம் இருக்கணும். அப்ப அந்த புத்திசாலித்தனம் தான் அந்த இறைத்தன்மையை அணுகுவதற்கான அணுகுமுறை. சாதாரண மனிதர்கள் எல்லாம் அப்படி ஈஸியா அடைஞ்சிட முடியாது இறைத்தன்மையை. ஏன்னா இறைத்தன்மை என்பது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லை, அது தூய அறிவு, பேரறிவு. அப்ப பேரறிவுன்னா அது என்ன? சாதாரண அறிவா? இந்த பிரம்மாண்ட படைப்ப இல்லை என்று நம்ம சொல்வது எளிது, ஆனா இருப்பதில் இருக்கின்ற இந்த வைபவம் பாருங்க, ஒவ்வொரு வைபவத்தை கவனிங்க. ஒரு மரம் எப்படி அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு, இந்த இயற்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே கவனிச்சு பார்க்க பார்க்க எல்லாத்துலயும் ஒரு ரம்யம் இருக்கு. ஒரு ரோஜா மலர் எடுத்துக்கோங்க, ரோஜா மலருடைய அமைப்பு பாருங்க, எவ்வளவு அழகா அற்புதமா மடல் மடலா அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படியே அந்த மலர் விரியும் போது அதனுடைய அழகு இன்னும் அருமையா இருக்கு. ஒரு தாமரை மலரை பாருங்க, அப்படி ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க அதனுடைய நுணுக்கம், அதனுடைய அற்புதம், அதனுடைய அதீத தன்மைகள், அந்த படைப்பின் அந்த அறிவாற்றல், அந்த அறிவாற்றல் வந்து கவனிக்கணும். எவ்வளவு ஒரு அற்புதம் பாத்தீங்களா, நுணுக்கமா நுணுக்கமா ஒவ்வொன்றையும் படைச்சிருக்கு. அப்ப அந்த படைப்புல இந்த மனித உடலும் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா, அந்த ஐத்திரேய உபநிடதம்னு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் போன தடவை பேசும்போது கூட, அதை மறந்துட்டேங்க. அந்த டாபிக் ஞாபகப்படுத்தும் போது நீங்க ஐத்திரேய உபநிடதம் சொன்னீங்க. அப்ப அந்த ஐத்திரேய உபநிடதத்துல இந்த மனித உடல் எப்படி உண்டாகுது அதை அருமையா வர்ணனை பண்ணது. எப்படி ஒரு துளியிலிருந்து, ஒரே ஒரு துளியிலிருந்து எப்படி இந்த உடல் வடிவமைக்கப்பட்டு இன்றைக்கு வந்து உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது, கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, அதிசயம், அதிசயம். அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அதிசயங்களோட அதிசயம். அப்ப இப்படிப்பட்ட அற்புதம் யாரிடத்துல இருக்க முடியும்? ஒரு மிகப்பெரிய அறிவின் இடத்துலதான் இருக்க முடியுமே தவிர, அறிவற்ற ஜட பொருள் இடத்துலயோ அஜ்ஞானிகள் இடத்துலயோ நிச்சயமாக இருக்க முடியாது. அப்போ இங்க அந்த அகண்ட உண்மையை அறிவதுதான் இங்க மனித பிறவியின் மகத்துவம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். இதெல்லாம் சாதாரண ஸ்லோகம் இல்ல, ரொம்ப டெப்தான ஸ்லோகம். அப்ப அதனால இந்த ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, காரியத்தை விட காரணம் ரொம்ப நுணுக்கமானதுங்க. அந்த காரணம் ஏன் நுணுக்கமானது? துணியை விட நூல் ரொம்ப நுணுக்கமானது, அந்த நூலை விட இலை வந்து இன்னும் நுட்பமானது. அப்ப இது மாதிரி ஒரு காரணத்தை தொடர்ந்து நீங்க ஆராய்ந்து கொண்டே போனா இறுதியில ஒரு இடத்துல நிற்கும் இல்லையா, அந்த இடம் விசாரணை நிறைவடையக்கூடிய இடம். ஆனா அங்க நீங்க என்னத்தை பாப்பீங்க தெரியுமா? அந்த இடத்துல சாதாரணமா பார்த்துட்டு சூன்யம்னு சொல்லிடுவீங்க, அங்க ஒன்றுமே இல்லைன்ட்டு. இதான் புத்தர் சொன்னாரு. இந்த பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறேன். இந்த மாதிரி நுணுக்கத்தை தேடி போன மகான்கள் எல்லாம் அந்த நுணுக்கம் நுணுக்கம்ட்டு அது உள்ள தேடி தேடி போனாங்க. கடைசியா போனவொடனே அங்க ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா அது சூன்யம் ஆயிடுதா? அந்த சூன்யம்ங்கிற நிலையில புத்தர் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாரு நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க இந்த நுணுக்கத்தை தேடி போய் ஒண்ணுமே இல்லாததுல இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் படைக்கப்பட்டிருக்குன்னா எப்படிங்க? மிராக்கிளா இல்ல? அதைத்தான் நம்முடைய உபநிடத ரிஷிகள் சொன்னாங்க. அந்த சிஷ்யனை கூப்பிட்டு, மகனே போய் ஒரு ஆழம் பழத்தை எடுத்துட்டு வா அப்படிம்பாரு. உடனே ஒரு ஆழம் பழத்தை கொண்டு வருவான். அந்த ஆழம் பழத்தை ஓபன் பண்ணு அப்படின்னு அவன் அதை பெண்டா பிச்சு காட்டுவான். அதுக்குள்ள என்ன பார்த்த அப்படின்னு கேட்பாரு. என்ன குருதேவா, அந்த ஆழம் பழத்துக்குள்ள நிறைய விதைகள் இருக்கிறத பாக்குறேன் அப்படிங்கிறான். சரி அதுல ஒரு விதை எடு அப்படிங்கிறாரு. அந்த ஒரு விதை எடுக்கிறான். இப்ப அந்த விதையை ரெண்டா உடை அப்படிங்கிறாரு. ரெண்டா உடைச்ச உடனே ரெண்டா உடைச்சிட்ட குருதேவா, அதுல என்ன ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. சரி இன்னும் கொஞ்சம் இருக்கிறது ரெண்டா உடை. அப்புறம் அதையும் உடைச்சு பாக்குறான், அங்கேயும் ஒண்ணும் இல்லை. இன்னும் இல்லை, இன்னும் உடை. அப்படியே உடைச்சிக்கிட்டே போறான். கண்ணுக்கு எட்டாத அளவுக்கு ஒரு நுணுக்கமான உடனே இதுக்கு மேல உடைக்க முடியாது. அப்ப அதுக்கு மேல அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்ப உடனே சிஷ்யன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான். ஆனா குரு என்ன சொல்றாரு? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அந்த இடத்துல இருந்தானப்பா இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஆலமரம் வந்திருக்கு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஆலமரத்தை பாரு, தலையை தூக்கி பாரு அப்படிங்கிறாரு. அவன் பாக்குறான், மிரண்டு போறான். ஏன்னா அந்த ஆலமரம் என்ன, நிறைய இலைகள் நிறைய கிளைகள், அந்த விழுதுகள் அப்படியே தொங்குது. பிரம்மாண்டமான தடிமனான மரம், அதுல இருந்து ஏகப்பட்ட விழுதுகள் தொங்கிக்கிட்டு அதுல அத்தனை கிளைகள் அத்தனை இலைகள் அத்தனை காய்கள் கனிகள் அப்படியே ஒரு பல ஏக்கராவை அடைச்சிக்கிட்டு அந்த பிரம்மாண்ட ஆலமரத்தை பார்த்து பிரமிச்சு போற ஒரு நிலையை பாக்குறான். ஆனா அது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டு அவன் அந்த நுணுக்கத்தை தேடி திரும்புறான். அந்த நுணுக்கத்தை பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு சொல்றான். ஆனா குரு என்ன சொல்றாரு? ஒன்றுமே இல்லைன்னு அங்க என்னப்பா சொல்ற? ஒன்றுமே இல்லாததுல இருந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மரம் வருமா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட மரத்தை ஒன்னு உருவாக்கி இருக்குன்னா அது ஒன்றும் இல்லாததா? அதுதான்ப்பா அறிவு. அந்த அறிவு நிடத்துல இவ்வளவு அற்புதங்கள் இருக்கு. அது இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட யூனிவர்சல கிரியேட் பண்ணிருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சம்ங்கிற இந்த பிரம்மாண்டத்துல எல்லாமே ஒரு ரிதம் இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு நியதி இருக்கு. அதனால இந்த பிரம்மாண்டம் அதற்கு வேறாக இல்லை, அதனிடத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. அதாவது பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிறது அதனிடத்திலேயே தோன்றுகின்ற உலகம், தன்னிடத்திலேயே உருவாக்கப்பட்ட உலகம். அப்ப எப்படி இருக்கும் அது? நான் என்று உணர்ந்த பிறகு இந்த உலகம் எனக்கு வேறாக இல்லை, நானே இந்த உலகத்துல எல்லாமாக இருக்கிறேன், என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற அவ்வளவு அற்புதங்களும் புரியும். அதுக்கு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்கு என்ன மாதிரி உதாரணம் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த திரைப்படம் திரை ஓமானத்துல அந்த வெள்ளை திரையில தான் அந்த யூனிவர்சலே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வெள்ளை ஸ்கிரீன் இருக்கு, அதுல வந்து ப்ரொஜெக்டர்ல இருந்து படம் வந்த உடனே அது ஒரு இங்கிலீஷ் பிக்சர், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு வச்சுக்கோங்க. அந்த படத்துல போய் தியேட்டர்ல உட்காந்துருக்கீங்க, உடனே விஞ்ஞானிகள் எல்லாம் அப்படியே பறக்குறாங்க ராக்கெட்ல, கடைசியில பார்த்தா அப்படியே மேல கேலக்சிக்கே போறாங்க. அப்ப அந்த கேலக்சியே அந்த ஸ்கிரீன்ல தெரியுது, அந்த ஸ்கிரீன்லதான் கேலக்சியே இருக்கு. ஆனா அந்த கேலக்சிக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த கேலக்சிக்குள்ள எல்லாமே இருந்தாலும் அந்த கேலக்சியே எதுல நிக்குது? அந்த வெள்ளை திரையில நிக்குது. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த சுய அறிவில் நிக்குது. அந்த வெள்ளை திரை தான் இங்க சுய அறிவு, ஆத்மா பிரம்மம். அதனுடைய இருப்பில் இங்க எல்லாம் இருக்கிறது, அதனுடைய இருப்பில் இங்க எல்லாம் தெரிகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உண்மைய காட்டி கொடுக்குறாங்க. ஆனா அதுவோ வெள்ளை திரையோ சும்மா தான் இருக்கும், அது எதுலையும் சம்பந்தப்படாது, அந்த கேலக்சிக்கோ அதுல ஒட்ட வச்சுக்காது, தொடவே தொட முடியாது. அந்த வெள்ளை திரையும் அந்த கேலக்சியும் அல்லது அந்த படத்துல வர்ற சீனோ அந்த வெள்ளை திரையை டச்சே பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த வெள்ளை திரை திபு திபுன்னு தீப்பிடிச்சு எரியற மாதிரி ஒரு சீன் வரும், அந்த திரை எரிஞ்சு போகாது. மழை பெய்யற மாதிரி ஒரு சீன் வரும், அந்த திரையை நனைஞ்சு போகாது. ஆனா ரியலா அந்த திரையிலேயே தான் அந்த சீன் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் என்ற தோற்றம் அந்த சுய அறிவில் ஓடிக்கொண்டிருக்கிற திரைப்படம். இப்ப நம்முடைய சுய அறிவில் ஓடிக்கிட்டு இருக்கிற திரைப்படம் இது. இந்த உலகம் என்பது நம்முடைய சுய அறிவில் ஓடுகின்ற திரைப்படம். ஆனா இந்த திரைப்படம் தான் என்பதை அந்த திரைக்கு தெரிந்தது போல நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட நாமும் பிரம்மமும் வேறு வேறு இல்லை. ஏன்னா அந்த திரைப்படம் வந்து திரையின் மீது ஓடுவது, திரை என் மேலதான் அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்குமா? தெரிஞ்சிக்காது, அது ஜடப்பொருள். ஆனா அந்த உதாரணத்தை எடுத்து நம்ம பொருத்தணும், அந்த உதாரணத்தை எடுத்து நம்ம சுய அறிவோட பொருத்தி பார்க்கணும். பொருத்தி பார்த்தீங்கன்னா இங்க நம்ம இடத்துல இருக்கிற சுய அறிவு வந்து அந்த வெள்ளைத்திரை போல, அந்த வெள்ளைத்திரை போல இருக்கின்ற என்னுடைய அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல மன வரலாம், குண்டு வெடிக்கலாம், கும்பாபிஷேகம் நடக்கலாம், என்ன வேணா நடக்கட்டுமே, எல்லாம் என் மீது ஓடுகின்ற படம் தானே, அதனால நான் எதுக்கு போய் பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம இடத்துல என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவன் ஜீவன் முக்தன். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா எதை பத்தி அவன் கஷ்டப்படுறதுக்கு இருக்கு, எதை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு இருக்கு, இல்ல எதை பிடிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு இருக்கு? ஒண்ணுமே இல்லை, எல்லாம் எனக்கு மேல ஓடுற படம் தானே. அது எப்படி விருப்பப்பட்டு ஓடுதோ அப்படி ஓடட்டும், அழகா ஓடுது, அற்புதமா இருக்கு அப்படின்னு அந்த படத்தை ஓடுறத அப்படியே சாட்சியா பார்க்கக்கூடிய அந்த சுயானுபவம், அதைத்தான் இங்க பிரம்ம நிலை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடியது. அப்ப இந்த இடத்துல தைத்திரிய உபநிடதத்துல பஞ்சகோச விவேகத்தோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப அந்த ஐந்து கோஷங்களையும் தாண்டி உள்ளார்ந்த ஆத்மா தான் நாம் என்பதை நாம வந்து இந்த ஸ்லோகத்தின் மூலமா புரிஞ்சுக்கிறோம். அதை வந்து தைத்திரிய உபநிடதத்துலயும் நம்ம பார்த்தோம். அந்த ஸ்லோகம் என்னன்னா, அத எத்தகா பரோ அந்யோ அந்தர ஆத்மா விஞ்ஞானமயகா அப்படின்ட்டு விஞ்ஞானமய கோஷத்தை படிக்கும் போது பார்த்தோம். அதாவது இதற்கு அப்பால் இன்னும் உள்ளார்ந்த ஆத்மா விஞ்ஞானமயன் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். அப்ப இந்த தைத்திரிய உபநிடதம் என்ன சொன்னது அந்த இடத்துலன்னா, இவ்வாறு ஒவ்வொரு கோஷத்தையும் தாண்டி அந்த விஞ்ஞானமய கோஷம் என்ற புத்தியையும் தாண்டி அந்த ஆனந்தமய கோஷம் என்கின்ற காரண சரீரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்முடைய பிறப்பிடம், அவ்யக்தம், விதையாக இருந்த இடம். அங்கிருந்து தான் அந்த விதை வெளிச்சம் மாதிரி வெளியே வந்த உடனே பெரிய ஆலமரமா மாறுற மாதிரி நாம அங்கிருந்து தான் வெளியே வந்து இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மீண்டும் நம்ம இரவு தூங்கும் போது அங்கதான் போய் ஒடுங்குறோம். ஆனா இப்ப நம்ம தற்காலிகமா போயிட்டு ஒடுங்கிட்டு ஒடுங்கிட்டு வந்துடுறோம். ஆனா நிரந்தரமா ஒடுங்குறது மரணம். அந்த மரணம் என்பது உடலற்ற நிலை. இந்த உடலும் மனசு இல்லாம போன பிறகு திருப்பி அதே இடத்துக்கு போயிடுவோம். ஆனா மீண்டும் அங்க போனா திருப்பி வருவோம். ஏன் அப்படின்னா அந்த அவ்யக்தம்ங்கிற விதையிலிருந்து மரம் வந்து மரத்திலிருந்து மீண்டும் விதை வருவது போலவே இப்ப நம்முடைய சம்ஸ்கார பதிவுகளை எடுத்துக்கிட்டு நம்ம மீண்டும் போய் மீண்டும் பிறவிக்கு சுத்துவோம். அப்போ நீங்க இந்த இடத்துல எங்க விழிச்சுக்கிறீங்க? இந்த மனித பிறவி, அரிதான மனித பிறவி கிடைச்சி இப்ப இந்த உடல் வந்து எதுக்காக வந்திருக்கு, இந்த மனசு எதுக்காக வந்திருக்குன்னு ஒவ்வொரு விசாரணை பண்ணி விவேகத்தால தெளிவடைஞ்ச உடனே நாம என்ன பண்ணணும்? இந்த உலகமே இந்த சுய அறிவின் மீது தோன்றுகின்ற ஒரு மாய தோற்றம் அப்படின்னு உங்களுக்குள்ள புரிஞ்சு அந்த பற்றற்றான் பற்றினை, அந்த சுய அறிவை பற்றிட்ட பிறகு இங்க எதன் மீது ஆசைப்பட முடியும்? எதுவும் ஆசைப்படுறதுக்கு இல்லை, எல்லாம் ஒரே இடத்துலதான் இருக்கு. அது பிரிச்சே பார்க்க முடியாதே. எனக்கு வேறாக ஒண்ணு இருந்தால் தானே நான் அதை விரும்புறதுக்கு, அல்லது எனக்கு வேறாக அது இருந்தால் தானே நான் வெறுப்பதற்கு? அப்ப இங்க விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. அப்ப அந்த ரெண்டுக்கும் பேலன்ஸ் தான் நிக்க தெரியணும்ல. அதை திருவள்ளுவர் சுட்டி காட்டுறாரு, நான் அந்த ஸ்லோகம் திருப்பியும் ஞாபகப்படுத்துறேன். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அப்ப அங்க வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இல்லை, அந்த ரெண்டு தேவை இல்லை. வேணும்னு ஒண்ணு நினைக்க மாட்டான், ஒண்ணு வேண்டான்னு ஒதுக்கவும் மாட்டான். வேண்டுதல் வேண்டாமை இலான், ஒண்ணு வேணும்னு ஒண்ணு இல்லை, ஒண்ணு வேண்டானும் இல்லை. அங்க விருப்பு வெறுப்புங்கிற இரண்டு விஷயங்களும் இல்லாத நிலை இருக்கு இல்லையா, அந்த இடம் தாங்க இறை நிலை. அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும். ஆனா நம்ம அங்க போக மாட்டேங்கிறோம். ஏன் போக மாட்டேங்கிறோம்னா அதுதானே நுணுக்கமான இடம், சூட்சமான இடம். அங்க போகாம நம்ம இங்க உலகத்தை உண்மை நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் மேல விருப்பமும் இருக்கு, நிறைய விஷயங்கள் மேல வெறுப்பும் இருக்கு. அப்ப இதுதான் டுவாலிட்டி. அப்ப இந்த இருமைகள் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு நாளும் அந்த இறைத்தன்மையில் பிரகாசிக்க முடியாது. அப்ப ஞானிகள் இதை விசாரணை பண்ணி பார்த்து விவேகத்தால விழிச்சுக்கிறாங்க. விழிச்ச உடனே புரிஞ்சுக்கிறாங்க, அப்ப எல்லாமே ஒரே இருப்புல இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுல போய் நான் என்னத்தை போய் பிடிக்கிறது இருக்கு? நானுமே அதுக்குள்ளதான் இருக்கிறேன், இந்த பாடி மைண்டும் அதுக்குள்ளதான் இருக்குது. அப்ப இந்த பாடி மைண்டை உருவாக்குனது எது? அப்படின்னு ஒவ்வொன்றா தேடி அந்த காரண சரீரத்தையும் கடந்து அந்த சூட்சம சரீரத்தை பிடிச்சி அந்த நுண்ணியதை போய் பார்த்தா கடைசியில் அது நானே தான் அப்படின்னு நமக்கு புரிய வந்த பிறகு நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே பிறவி சக்கரம் கிடையாது, சுத்துவதற்கான விஷயம் இல்லை. ஏன்னா எனக்கு வேறாகி இன்னொன்று இருந்தால் தானே நான் வர்றதுக்கு. அதாவது இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான சீக்ரெட் இருக்குது, அதை உடைக்கிறேன். அதாவது இப்போ நம்ம இந்த பிறவி சக்கரத்தில் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் அப்படிங்கிறது ஏன் நடக்குது தெரியுமா? இதை நம்புறதுனால, இந்த உலகம் உண்மையாக இருக்குன்னு நம்புறதுனால. ஆனால் நீங்கள் இந்த காரண சரீரத்தை கடந்து அந்த தூய அறிவு நிலைக்கு போன பிறகு பரமார்த்திக சத்தியத்தில் உலகமே இல்லை. இருந்தால் தானே நீங்கள் பிறக்கிறதுக்கு, நீங்கள் திருப்பி இறக்கிறதுக்கு, நீங்கள் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. அதான் உங்களுடைய ரியாலிட்டி. அங்கே போன பிறகு அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ அற்புதம். அப்போ என்னங்க இந்த உடம்பு நான் இல்லையா? நீங்கன்னு எப்போ சொன்னோம், யார் சொன்னோம்? நீங்களாம் நான் தான் இந்த உடம்பு நம்பிக்கிட்டு இருந்தா அதுக்கு யாரு பொறுப்பு? இதெல்லாம் வெறும் தோற்றம். இந்த உடம்பெல்லாம் வந்து சினிமாவில் வர்ற சீன் பை சீன் கதாநாயகன் டான்ஸ் ஆடுற மாதிரி, கதாநாயகி டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படியே பார்க்கறதுக்கு தத்ரூபமா இருக்கும். ஆனால் அது உண்மையா? அது பொய். அதே மாதிரி இந்த உடலும் மனமும் உலகமும் வெறும் தோற்றம் தான், படைப்பே இல்லை, படைக்கப்படவே இல்லை. ரிபுகீதை அழகா சொல்லும், அந்த படைக்கப்படவே இல்லாத நிலையில் நான் மட்டுமே இருக்கிறேன், என்னுடைய இருப்பினால் இங்கே எல்லாம் இருக்கிறது. நான் விரும்பினால் படைப்பேன், அது சிருஷ்டி. நான் விரும்புனா அனுபவிப்பேன், அது ஸ்திதி. நான் விரும்புனா ஒடுக்கிக்குவேன், அதுக்கு பேரு லயம். அப்ப சிருஷ்டி, ஸ்திதி, லயம், இந்த மூன்றும் என்னிடத்திலேயே இருக்கிறது, நானே எல்லாமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மைய சுய அறிவு சொல்லுது. அந்த இடத்துக்கு நீங்க போகணும். அப்ப அதைதான் இந்த 166வது ஸ்லோகம் அருமையா புரிய வைக்குது. அப்ப வேதாந்த விசாரணையினுடைய திசை வந்து இப்படி நமக்கு ஆழ்ந்து பார்க்கும்போது காரணத்தை ஆராய வேண்டும், காரணத்தையும் தாண்டி அதன் காரணத்தையும் ஆராய வேண்டும். இவ்வாறு சூக்ஷமத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு சூக்ஷமமா, இன்னும் நுண்ணிய சூக்ஷமமா, அப்படியே காரணமா, அந்த காரணத்திலிருந்து இன்னும் நுண்ணிய காரணமா, இப்படியே நீங்க விசாரித்து விசாரித்து உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா இறுதியில அகண்ட சச்சிதானந்த பிரம்மத்தில் நிலை பெறுவீர்கள். அதுவே நான் அப்படின்னு உங்களுடைய சுயம் உங்களுக்கு அப்பத்தான் உணரப்படும். அந்த நிலை வந்து அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா 5 கோஷங்களை கடக்கணும். இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்களே ஒவ்வொருத்தரும் சுய விசாரம் பண்ணுங்க. ரொம்ப கேட்கறதுக்கெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும், கதை கேட்கற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க வந்து இப்ப அன்னமய கோஷத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, பிராணமய கோஷத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, மனோமய கோஷத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல புத்திசாலித்தனத்துல விஞ்ஞானமய கோஷத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை ஆனந்தமய கோஷம்ங்கிற காரண சரீரத்தை கண்டுபிடிச்சு அங்கே போய் அதை அழிக்கிறதுக்கு தயாராகிட்டீங்களா? இப்படியே உங்களுக்குள்ளே நீங்கள் விசாரணை பண்ணி பாருங்களேன், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கே தெரியும். ஆனால் 99% வந்து நானே ரிசல்ட் சொல்கிறேன், எல்லோருமே அன்னமய கோஷத்தில் தான் இன்னும் இருக்கிறாங்க. அந்த பாடியே விட முடியல, அப்புறம் எங்கே மனோமயத்துக்கு போகிறது, அப்புறம் எப்படி புத்திக்கு போகிறது, அப்புறம் எங்கே போய் காரண சரீரத்தை பிடிக்கிறது? அப்போ இங்கே சாதாரண இந்த உடல் பற்றையே விட முடியல, இந்த அன்னமய கோஷத்தையே நம்மளால தாண்ட முடியல. ஏங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அன்னமய கோஷத்தை தாண்ட முடியல அப்படின்ட்டா? ஒரு 4 நாளைக்கு காஃபி கட் பண்ணுங்க. இந்த தத்தகுரு பரம்பரையில முதல் முதல்ல ரொம்ப ஆர்வமா ஆரம்பிச்சேன். தத்தகுரு பரம்பரையில வந்து இணையர்கள் எல்லாம் இந்த சிஸ்டத்துக்குள்ள வாங்க, எல்லாம் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புக் ஒன்று போட்டு அதுல வந்து இந்த மாதிரி முறையை நீங்க கடைபிடிக்கணும், பால் குடிக்க கூடாது, அப்புறம் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு 5 கண்டிஷன் போட்டு எல்லாம் வாங்கன்னு. அதில் வந்தவங்க பாதி பேரை காணோம். அவர் என்னன்னு பார்த்தேன், சரி இதெல்லாம் தொடராது, நிற்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்னன்னா அந்த அளவுக்கு உடல் மேலே பற்று. இவர் சொல்லுவார், நாம் இருக்க முடியுமா, எனக்கு தானே என்னுடைய கஷ்டம் தெரியும், தலைவலியோ உடம்பு வலியோ அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் ஓடிட்டாங்க. அப்போ என்னன்னா இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த அன்னமய கோஷம்ங்கிற அபிமானம் இருக்கு பாருங்க, அது அவ்வளோ சாதாரணம் கிடையாதுங்க. அதை வந்து ரிஷிகள் ஞானிகள் என்ன சொல்றாங்க, அதுக்கு பேரு அறியாமைன்னு சொல்றாரு. குருகீதையில நம்ம பார்த்தோம், குருகீதையில வந்து அழகா புரிய வைக்கிறாங்க பாருங்க. குருகீதையில வந்து கேள்வி கேட்பவர்களும் ரிஷிகள், நமக்கெல்லாம் அந்த கேள்வி கூட கேட்க தெரியாது, நம்ம சாதாரண மனிதர்கள். ஆனா அவங்கெல்லாம் வேதம் படித்த விற்பனர்கள், ஞானிகள், மகான்கள், ரிஷிகள். அப்போ அப்படிப்பட்ட ரிஷிகள் இன்னொரு ரிஷிகிட்ட கன்சல்ட் பண்ணும்போது, என்னுடைய அஞ்ஞானத்தை நீக்குகின்ற அந்த அறிவை காட்டி கொடுங்கன்றதை அவங்க கேட்குறாங்களே தவிர வேற என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க, வேற ஒண்ணுமே அவங்களுக்கு தேவையில்லை. அதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு பொன் கொடுங்க, பொருள் கொடுங்க, இலக்கையில பவர் கொடுங்க நான் கேட்டாங்க இல்லை. அப்ப இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை தேடி நுணுக்கமா போறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆனா அந்த வெறும் நம்ம உடம்பையே பற்று விட முடியாம வாழ்ந்துட்டு இருக்கிற நிலையில நம்ம எப்படிங்க கடக்க முடியும்? அப்போ நம்ம இதெல்லாம் கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்? அப்ப என்னங்க உடம்பவே ஒண்ணு கண்டுக்காம விட்டுடலாமா அப்படின்னா, முதல்ல வந்து இந்த உடம்புனா என்ன, இந்த மனசுனா என்ன அப்படிங்கிற அந்த பேசிக் லெசன்ஸ் எல்லாம் படிக்காம வர்றதுனால வர்ற பிரச்சனை. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்ப இந்த அத்வைத வேதாந்தத்துக்குள்ள நீங்க வந்த விஷயம் வந்து சந்தோஷமான விஷயம்தான், ஆனா இங்க வந்த உடனே ஹையர் லெவல் சப்ஜெக்ட்ல உட்காந்துக்கிட்டு அது உங்களால ஏத்துக்க முடியல பாருங்க. மனசு வந்து மனம் கடந்த நிலைக்கு நான் எப்படி போறது, அது நடக்கவே நடக்காது. மனம் இல்லாம என்ன அப்படி ஜடம் மாதிரி வாழ சொல்றீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க நிறைய பேரு. அப்புறம் உடல் கடந்துன்னு சொல்றீங்க, எங்க உடம்பே இல்லாம நான் எப்படிங்க விவகாரம் பண்றது, அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைக்கு எப்படிங்க சம்பாதிச்சு போடுறது, நீங்க பாட்டு உடம்பே இல்லை உடம்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நாளைக்கு பசிக்கும் போது எனக்கு தானே பசி தெரியுது, நீங்க எல்லாம் பசியை தாங்குறீங்க, நான்ல தாங்கணும், அப்ப என்னால அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு அடுத்த நாள் சொல்றாங்க. ஆனா இங்க நாம என்ன சொல்ல வரோங்கிறது அவங்க டெப்தா பார்க்காம படிக்காம அந்த பற்ற விட முடியாம இருக்கிறாங்க. ஆனா இங்க நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தீங்கன்னா உண்மையிலே இந்த உடல் மனம் கடந்த அந்த உணர்வு தான் நீங்கிற நிலைப்பாடு புரிய 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 தானாவே இந்த உடல் மனம் எல்லாம் உங்களுக்குள்ள இந்த தனி உடலா இல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாகவே நீங்க இருக்கும் போது நீங்க எதை போய் தனிப்பட்ட முறையில அபிமானிக்கிறதுக்கு இருக்கு, அதை ஆராதிக்க இருக்கு, அதை ஆசைப்படுறதுக்கு இருக்கு, அல்லது அதை வெறுப்பதற்கு இருக்கு, அப்படி ரெண்டு விஷயமே இல்ல. இங்க விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை, அப்ப சும்மா இருப்பீங்க அவ்வளவுதான். அங்க வந்து நீங்க உடம்ப விடுறதோ மனசு விடுறதோ பிராணனை விடுறதோ ஒண்ணுமே நடக்காதே. புரியாததுனாலதான் இதெல்லாம் விட முடியலன்னு சொல்றதும், அல்லது புரியாததுனால அதுக்கு ஏதாவது பயிற்சியோ முயற்சியோ பண்றேன்னு சொல்றதும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ரிசல்ட் என்ன தெரியுமா, நமக்கு புரியாததுனாலதான் அதுக்கு ஏதோ பயிற்சி தேவைப்படுது அல்லது முயற்சி தேவைப்படுதுன்னு நினைக்குது பாடி மேல அபிமானம், அல்லது புரியாததுனால நம்மளால இந்த உடம்பெல்லாம் விட முடியாதுங்க அப்படின்னு நினைக்குது. ஆனா புரிஞ்சுக்கிட்டா இங்க உண்மையிலேயே என்ன, எல்லா பாடியுமே நானா இருக்கும் போது ஒரு தனி பாடியை போய் நான் அபிமானிக்கிறதுக்கு என்ன இருக்கு, ரெண்டாவது அந்த எல்லா பாடியுமே உண்மையா, என்னுடைய தோற்றம் அது, நான் பாக்குற கண்ணாடி அது, அப்ப என்னுடைய உடம்ப நானே பாக்குற மாதிரி அந்த பிரம்மம் தன்னுடைய வைபவத்தை தன்னுடைய அறிவை இங்க எல்லாவற்றிலையும் பாக்குதுங்க. இப்ப இதை எப்படி இன்னொன்னு இங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப அந்த பேரறிவா நீங்க உங்களை கற்பனை பண்ணுங்க, கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. இப்ப நீங்க அந்த பேரறிவு, இப்ப நீங்க வந்து பேரறிவுன்னா உங்களுக்கு உடம்பு இல்லை தானே, நீங்க வந்து பேரறிவுங்கிற நிலையில அந்த நிர்குண வடிவமா இருக்கீங்க, சூட்சமா இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத என்னுடைய உருவங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை, நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க உங்களுடைய வைபவத்தை பார்க்க விரும்புறீங்கன்னு வச்சுக்கலாம், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னிருப்புல நீங்க என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு நிலை வருது, அதாவது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஸ்புரணம் வந்து ஒரு நாள் அனுபவமாக ஆசைப்படுது. அப்ப உடனே அந்த அனுபவத்துக்கு ஆசைப்பட்டா அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் வந்து இவ்வளவு பிரம்மாண்ட உலகத்தை எப்படி உண்டு பண்ணுதுன்னா, வெறும் கண்ணாடியை மட்டும்தான் உண்டு பண்ணுது, மனம் அப்படிங்கிற ஒரு கண்ணாடி மட்டும்தான் உண்டு பண்ணுது. ஆனா அந்த கண்ணாடியை உண்டு பண்ண உடனே அந்த கண்ணாடிக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் தெரியுது, அந்த தெரியறது எல்லாமே பிரம்மம் தான். ஏன்னா அந்த உண்டு பண்ண கண்ணாடியில தான் தான் இருக்கிறேங்கிறது அது பார்க்குது, ஆனா பார்க்கும் இடமெங்கும் அது நீக்க மர இருக்குது. அப்ப அதுல நீங்க ஒரு எறும்புல இருந்து யானை வரைக்கும் பாருங்களேன், அந்த கண்ணாடியில எறும்பும் தெரியுது யானையும் தெரியுது மனம்ங்கிற கண்ணாடியில. ஆனா ஒவ்வொன்றும் நுணுக்கம் பாருங்க, அந்த எறும்புனுடைய படைப்பு, அந்த எறும்பு எடுத்து அப்படியே மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அதுக்கு எத்தனை காலு, அந்த கண்ணு ரெண்டு முட்டை கண்ணு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ரெண்டு கொம்பு மாதிரி ஆண்டை நான் நீட்டிக்கிட்டு இருக்கு, அப்படி ஒரு வித்தியாசமான படைப்பு. அந்த எறும்பை வச்சுதான் இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஈடி அப்படின்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுப்பான் இங்கிலீஷ்காரன், அப்படியே பயங்கர குரோர் கணக்கில் மில்லியன் கணக்கில் டாலர் டாலர்ல அழுறானுங்க. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த எறும்பு உருவத்தை மனுஷன் மாதிரி நிக்க வச்சுட்டான், நிக்க வச்ச உடனே பார்த்தா ஏதோ ஈடி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஏதோ ஏலியன் வந்துட்டான் போல் இருக்கு. அதாவது ஏலியன் அப்படின்னா ஏலியனை எவனுமே பார்த்ததில்லை, உண்மையில ஏலியன் கிடையாது, ஆனா ஏலியன் மாதிரி ஒரு உருவத்தை உண்டு பண்ணணும், அதுக்கு எறும்பை தான் அவன் சூஸ் பண்ணான். எத்தனை பேர் இப்ப அந்த படத்துல அது எறும்பு தான் ஏலியன் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஜஸ்ட் அந்த இமேஜ் தான், அந்த எறும்பை நிக்க வச்சு பாருங்க ஏலியன் மாதிரியே இருக்கும், அதை தான் வச்சு படம் பண்ணி கோடி கணக்குல, கோடி கூட இல்லை, எல்லாம் பில்லியன் மில்லியன் டாலர்ல அடிச்சிட்டாங்க பணம். ஆனா நம்ம அதெல்லாம் அப்படியே ஆர்வமா ஏதோ ஏலியன் வரானாமா வீட்டுக்கு இருந்து இறங்குறானாமா அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு அப்படியே அந்த கற்பனையிலேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு பல கோடிகளை சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நம்முடைய மனோபாவம் எல்லாம். அப்ப இங்க யோசனை பண்ணி பாருங்களேன், அந்த படைப்பினுடைய அதிசயத்தை பாருங்க, அந்த எறும்பை பாருங்க, யானையை பாருங்க, மலரை பாருங்க, வானவெளியை பாருங்க, சூரியனை பாருங்க, சந்திரனை பாருங்க, பார்க்குமிடமெங்கும் எதெல்லாம் உங்களால் அறியப்படுகிறதோ அத்தனையும் உங்களுடைய சுய அறிவிலேயே அறியப்படுகிறது. அப்ப அறியப்படுபவன் எல்லாம் அறிபவைகளுக்கு வேறாக இல்லை, ஆனால் இந்த அறியப்படுபவனும் அறியப்படுபவைகளும் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. அப்ப கடைசியில என்ன வந்துடும், ஒரே பொருள் தான், நான் மட்டும்தான் இருக்கிறேன். எவ்வளவு சிம்பிள் லாஜிக் பாத்தீங்களா. இது புரியணும், இது புரிஞ்சாதான் நீங்க வந்து இந்த உலகத்துல எதையும் வெறுப்பு காட்டவும் முடியாது, விருப்பு காட்டவும் முடியாது. ஏன்னா நான் அந்த சுய அறிவுங்கிறத நீங்க உணரும் போது உங்களுக்குள்ளேயே அனுபவமாகக்கூடிய விஷயம்னு புரிஞ்சிடும். அப்புறம் எதை போய் பற்றுவதற்கு, எதை போய் வெறுப்பதற்கு இருக்கு, ஒன்றும் இல்லை. ஏன்னா அவ்வளவும் என்னுடைய அறிவில் தோன்றுகின்ற விஷயங்கள், அதுல இந்த உடல் மனம் கொண்டு எல்லாம் தோற்றம் தான். அப்போ அதுதான் அதனுடைய காரியத்தை செய்யிட்டோம், அதுல பற்றுவதற்கு என்ன இருக்கு, நான் இந்த உடம்பே இல்லையே, நான் இந்த மனமே இல்லையேன்ட்டு அப்போ பஞ்ச கோஷங்களை உங்களால விட முடியும். ஆனா நீங்க அந்த அளவுக்கு டெப்த்து போகாம பஞ்ச கோஷங்களை விடுறதுன்னா, இப்ப நீங்க இந்த பாடத்திட்டத்தை எந்த அளவுக்கு படிக்கணும், எந்த அளவுக்கு இது மனசுக்கு புரியணும், மைண்ட் எந்த அளவுக்கு அப்டேட் ஆகணும், அது ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம், நோ சான்ஸ். சிலருக்கெல்லாம் 12 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், சிலருக்கு பிறவி, 100 ஆண்டுகள் வாழ்ந்து கூட இந்த பாடம் அவங்களுக்கு புரியாது, அடுத்த பிறவிக்கு வருவாங்க, அடுத்த பிறவிலும் வந்து படிப்பாங்க. அப்ப ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமாப்புடைத்து. அப்ப இந்த ஒரு முறை நான் படிச்சா இந்த பாடம் 7 பிறவிக்கும் எனக்கு தேட வச்சு என்னை அந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் விடவே விடாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அத்தியாத்ம ஞான கல்வி இது. இங்க வந்து தேடும் பொருள் எதுவோ அது நானே, நான் தான் அப்படின்னு நம்மளை உணர்றதுக்கு எவ்வளவு தேவைப்படுது பாருங்களேன். அது மைண்டினுடைய அப்டேஷன் மட்டும் இல்லை, 5 கோஷங்கள் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிற காரண சரீரத்தை கடந்தா தான் நீங்க அந்த சுய அறிவுல நிக்க முடியும். அப்ப அந்த காரண சரீரத்துக்கு அடக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ஆழ்ந்து விசாரணை பண்ணி மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தையே ஒரு வேலையா பண்ணணும். நான்லாம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நீங்க 1 கோடி ரூபா பணம் கொடுத்து எனக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னா கூட நான் அதுக்கெல்லாம் செகண்டரி தான், ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு அப்புறம் வரேங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சரியா பயன்படுத்தாம விட்டுட்டு அந்த 1 கோடி ரூபா பணத்தை வச்சு நான் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துட முடியும். இப்ப 1 கோடி ரூபா ஒருத்தர் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு, இதெல்லாம் விட்டுடுங்கன்னு சொல்றாருன்ட்டு அந்த 1 கோடி பணத்தை வாங்கிட்டு நான் எத்தனை ஆண்டுகள் வாழ முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க. 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் வாழலாமா அந்த 1 கோடி வச்சுக்கிட்டு அதிகபட்சமா? அப்புறம் செலவான பிறகு திருப்பியும் நம்ம எதையாவது தேடிக்கிட்டு தான் இருப்போம், அது அப்படியே இருக்குமா? செல்வம் கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை, திருவள்ளுவர். அப்ப செல்வம் என்பது கேடு, அது நம்மளை கீழே தள்ளிடும். ஆனா கல்வி காலகாலமா நமக்கு பயன்படும். அப்ப எனக்கு வந்து எதுங்க ப்ரியாரிட்டி? நான் வந்து என்ன கேட்டாங்கன்னா, நீ பணம் வேணுமா, இந்த அத்தியாத்ம ஞானம் வேணுமான்னு கேட்டா, எனக்கு அத்தியாத்ம ஞானம் தான் வேணுங்க, பணமெல்லாம் அப்புறம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை வந்து இதை நோக்கி திருப்பினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர, நம்ம மணிதான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு பணத்தை நோக்கி ஓடினீங்கன்னா அந்த செல்வம் என்ன பண்ணும் உங்களை? கேடில் விழுச்செல்வம். திருவள்ளுவர் சொல்றாரு, எல்லா மகான்களும் சரியா இருக்கிறாங்க பாருங்க, யாராவது சரியில்லாம இருப்பாங்களா? எல்லாம் ரிஷிகள் இல்லவா, எப்படிப்பட்ட உயர்ந்த மகான்கள், ஞானிகள். அப்ப இத பாருங்க, அப்ப கேடில் விழுகின்ற செல்வத்தை நோக்கி போறதை விட கல்வி எப்படி மாடல்ல மற்றவை அவைங்கிறார் இல்லையா, இந்த கல்வியானது என்றைக்கும் பலன் கொடுக்கக்கூடிய அவ்வளவு ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் அல்லவா. செல்வத்தில் உயர்ந்த செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வத்துள் எல்லாம் தலை, அதுவும் திருவள்ளுவரே தான் சொல்றாரு. ஏன் செவிச்செல்வம்ங்கிறாரு? இந்த மாதிரி பாடத்தை கேட்கறதுக்கு காது இருந்தா தானே முடியும், செகிடான பிறகா கேட்க முடியும்? வயசான காலத்துல வந்து காது மந்தம் ஆயிடும், ஆ சொல்லுங்க அப்படி காது கிட்ட கையை கடுவை வச்சுக்கிட்டு, ஆ சொல்லுங்க கேட்க மாட்டீங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படிங்கிற அளவுக்கே வச்சுக்கிட்டு இந்த பாடத்தை படிக்க முடியும். எப்பெல்லாம் நம்ம புலன்கள் நல்லா இருக்கும், எப்பெல்லாம் நம்ம உடம்பு தெம்பா இருக்கும், அப்பயே இதெல்லாம் படிச்சு முடிச்சிடணும். அப்புறம் வயசான பிறகு பாத்துக்கலாம், எல்லாம் கடைசி காலத்துல பாத்துக்கலாம், இப்ப பணத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு பணத்துக்கு பின்னாடி ஓடுறவன் காது கேட்காதப்ப எங்க போய் இந்த மாதிரி கல்வியை கத்துக்க போறான்? ஒரு நாளும் முடியாது. அப்ப பிறவி சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வயசாக வயசாக முதுமை வரும், முதுமை வர வர நோய் வரும், நோய் வர வர உங்களுக்கு தளர்ச்சி வரும், தளர்ச்சி வர வர உங்களால இந்த பாடத்துல நிக்க முடியாது. அப்ப எப்படி இந்த பொறுமை வேணும் இல்ல, இந்த பாடத்தை கேட்கறதுக்கு பொறுமை முதல்ல வேணும், சகிப்புத்தன்மை வேணும், மன அமைதி வேணும். அதெல்லாம் வயசான பிறகு உங்களுக்கு பிரச்சனைகள் வர வர என்ன ஆகும்னா, உடல் ஒத்துழைக்காது. அப்ப நீங்க வந்து இதை கேட்கலான்னு உட்காரும் போது கை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, தலை வலிக்குதுங்க, அப்புறம் பாக்கலாங்க அப்படின்ட்டு திருப்பி திருப்பி நீங்க ஸ்கிப் பண்ணி போயிடுவீங்க. இல்லைனா ஒரு உடம்பு சரியில்லாமல் ஒரு வாரம் படுத்துட்டேங்க. நீங்கள் ஒரு வாரமாக என்ன எடுத்தீங்கன்னே நான் கேட்கல, அடுத்த வாரம் பார்க்கலான்னு நினச்சேன், அது டச் விட்டு போச்சு விடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுருவாங்க. இப்போ இந்த பஞ்சதசியை இப்போ நம்ம எத்தனை கிளாஸ் போயிட்டுருக்கோம், 127, 128 கிளாஸை போகிறோம். இப்போ 127 நாட்கள் இந்த வகுப்பு போயிட்டுருக்கு இப்போ. அப்போ இந்த 127 நாள் தொடர்ந்து வர்றவங்க ஒரு சிலர் தான், ஃபஸ்ட்டு ஒரு 5 வகுப்பு வருவாங்க, ஒரு 10 வகுப்பு வருவாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அப்போ என்னன்னா இவ்வளோதான், அவங்களால அதுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாது, அது விடாது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன் விட மாட்டேங்குதுன்னா அந்த ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் இல்லை, எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்குள்ளே இருக்கிற அந்த பகுத்தறிவை வச்சு நம்ம நித்திய வசதியை பிடிக்க ஆசைப்பட்டால் மட்டும்தான் இதுக்குள்ளே வர முடியும். இல்லைனா இந்த பிறவியில் இதெல்லாம் தொடவே முடியாது, வரவும் முடியாது. அதுதான் இங்கே வித்யாரண்யர் வந்து எப்படி புரிய வைக்கிறாரு, அந்த நுண்ணிய விஷயத்தை தேடுங்கிறாரு. நுணுக்கத்தை தேடி, துணியை விட நூல், நூலை விட இலை, இலையை விட உள்ளார்ந்த ஒரு விஷயம் இருக்கப்பா, அதை கண்டுபிடிச்சிரு அப்படிங்கிறார். இப்ப பூர்வ பட்சி கேள்வி கேட்கறோம், இப்ப துணி நூலு இலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப துணியை பாக்குறேன், நூலை பாக்குறேன், அப்ப அந்த நூலு கூட அந்த இலையிலிருந்து பின்னும் போது அது நூலா மாறுது, சரி எல்லாம் புரியுது எனக்கு பார்க்க முடியுது. ஆனா எல்லாவற்றிற்கும் உயர்ந்ததாக நீங்கள் கூறும் பிரம்மத்தை எங்க நான் பாக்குறேன், அப்படியே தேடிக்கிட்டே போனா கடைசியில ஒண்ணுமே கிடைக்கலீங்களே, அது எப்படி என்னால பார்க்க முடியாது இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான் இல்லையா. அதுக்கு வித்யாரண்யர் என்ன பதில் சொல்றாருங்கிறது அடுத்த ஸ்லோகம் 167 பார்த்து நிறைவு செய்வோம். திவி த்ரை அந்தர்வத்வ கச்சனம் தர்சனி அபி அயம் அந்தரகா நா விச்சயதே ததோ யுக்தி ஸ்ருதி அப்யம் ஏவ நிர்ணயகா. இது ஒரு அருமையான ஸ்லோகம். இங்க என்ன சொல்றாருன்னா, 2 அல்லது 3 உள்ளார்ந்த நிலைகள் வரை காண முடிகிறது, அதுதான் அவன் சொல்றான். துணி பார்க்க முடியுதுங்க, நூலை பார்க்க முடியுதுங்க. அந்த நூல் கூட பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணிய இலையிலிருந்து அப்படியே பின்றதுனால நூலா மாறிடுதுங்க. அப்போ அது வரைக்கும் எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா அதுக்கு அப்பாற்பட்ட அந்த பரம உள்ளார்ந்த உண்மை எனக்கு நேரடியாக புலப்படுவதில்லை. ஆகையால் அதை பற்றிய உறுதியான முடிவு யுக்தியாலும் சுருதியாலும் மட்டுமே செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அருமையா வித்யாரண்யர் புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஜென்ரலா நம்ம பார்வைக்கு என்ன தெரியும், நம்ம கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தெரியும். அப்ப நாம வந்து இப்ப மேலோட்டமா பார்க்கும்போது நம்ம முன்னாடி வீட்டுல துணி தொங்கிட்டு இருக்கு, ஆமா அது துணி தானே அதனால என்ன அப்படின்னு கேட்போம். அப்ப உடனே ஒரு குழந்தை கேக்குதாமா இந்த துணி எதுலமா செய்யப்பட்டது, அது என்னடா நூல்ல தான் நெய்யப்பட்டது, நெசவு பண்றாங்க அந்த நூலெல்லாம் பின்னிக்கிட்டே வந்து துணியா மாறிடும் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியுது. அப்ப அதே குழந்தை கேக்குது, அம்மா அந்த நூல் எங்கிருந்துமா வருது அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது. உடனே அம்மா ஏன்டா நூல் எங்கிருந்து வருது தெரியாதாடா, பஞ்சில இருந்து வருது அப்படிங்கிறா. சரி பஞ்சு எங்கிருந்துமா வருது அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது. ஏன்டா பஞ்சு வருது தெரியாதா, பருத்தி செடி தான், அந்த பருத்தி செடியை வச்சிங்கன்னா அந்த பருத்தி வெடிக்கும் போது அதுல பஞ்சு வரும், அந்த பஞ்சை எடுத்து நூலா மாத்தி அந்த இலையிலிருந்து நூல் பின்னுவாங்க. பஞ்சை வந்து இலை ஃபர்ஸ்ட் இலையா பிரிப்பாங்க, அந்த இலையிலிருந்து நூல் உண்டாகி நூல்ல இருந்து சேலை பின்றாங்க, இப்படிதான் பருத்தி செடி. அப்போ பருத்தி செடி எங்கிருந்துமா வருது, பருத்தி செடி பூமியிலிருந்து வருது. அப்போ பூமி எங்கிருந்துமா வருது, அவ்வளோதான், அதுக்கு மேலே அம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியாதுல்ல. இப்போ அம்மாவை வந்து அந்த குழந்தை நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருந்தா அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவான், அதுக்கப்புறம் அந்த பூமி எங்கிருந்து வந்தது, அந்த பூமியில் மண் எங்கிருந்து வந்ததுன்னு அந்த குழந்தை கேட்க ஆரம்பிச்சா போச்சு போச்சு பெரிய நம்மளை மடக்கிறான், இதுக்கு மேலே நம்மளால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவள் எஸ்கேப் ஆகிடுவா. அப்போ இங்கே இப்படி தான் பெரும்பாலானவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா என்ன உண்மைன்னா, இப்ப இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை தேடி தேடி நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயத்த வரைக்கும் ஓகே, ஆனா கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய விஷயத்தை யார் சொல்லி கொடுப்பாங்க, அம்மா அப்பாவா, மாதா பிதா, குரு, தெய்வம். அப்ப இங்க வந்து அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அதுக்கான கல்விச்சாலை இருக்கு, அங்க போகணும். அப்ப அம்மா என்ன பண்ணுவா, கண்ணா மண்ணு வரைக்கும் எனக்கு தெரியும்டா, பருத்தி செடி மண்ணுல இருந்து வருது எனக்கு தெரியும், ஆனா அந்த மண்ணு எங்கிருந்து வந்துடலாம் எனக்கு தெரியாதுறாப்பா, அதெல்லாம் பஞ்ச பூதங்கள் என்னமோ பெருசா சொல்றாங்க, நீ ஒண்ணு பண்ணு, நான் நாளைக்கு கொண்டு போய் உன்னை குருகுலத்துல வைக்கிறேன், நீ அந்த வாத்தியார்கிட்ட படி உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு கொண்டு போய் குருகுலத்துல சேர்த்தி விடுவா. அங்கதான் அந்த பையன் எல்லாம் படிப்பான். அப்ப அங்க அவன் என்ன படிக்கிறான், குருகுலத்துல பஞ்ச பூதங்கள்னா என்ன, பஞ்ச கோஷங்கள்னா என்ன, மனம்னா என்ன, புத்தினா என்ன, ஆத்மானா என்ன, அவ்வளவும் அங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அதைத்தான் இங்க வித்யாரண்யர் சொல்றாரு, அந்த காலத்து லெசன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த காலத்து படிப்பு நீங்க அனுப்பிச்சிங்கன்னா அதையா சொல்லி கொடுக்குறான், மம்மி டாடி வீட்டில் இல்லைன்னு பாட்டு பாடிட்டு வருது, குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்படியே என்னடா சொல்லி கொடுத்தாங்க, மம்மி டாடி வீட்டில் இல்லைன்னு பாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க குழந்தைங்கலாம். என்னடா மம்மி டாடியா வீட்டுல இல்லைங்கிற பாட்டு எதுக்கடா ஸ்கூல்ல படிச்சு அதாம்மா சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறான். முதல் நாள் அந்த குழந்தை ஷோவில் சினிமாவில் போய் அவங்க அம்மா கூட பார்த்துட்டு மறுநாள் பக்கத்து குழந்தை அந்த பாட்டு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தை அதை கேட்டுட்டு வந்து இங்கே வீட்டில் பாடிக்கிட்டு இருக்குன்னா இன்றைக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அப்போ இந்த மாதிரி தான் இன்றைக்கு மனித மனோபாவம் எல்லாம் போயிட்டு இருக்கா. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை, அன்னைக்கு இருக்கிற விஷயத்த இங்கே வித்யாரண்யர் பேசுறாரு. நான் சொல்றது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி புக் எடுத்து படிக்கிறதுனால அந்த டாபிக் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம நவீன உலகத்துல நான் இப்ப பேசல. அப்ப வித்யாரண்யர் சொல்றாருன்னா அந்த இரண்டு அல்லது மூன்று உள்ளார்ந்த நிலைகள் வரை உன்னால் காண முடியலாம்ப்பா, ஆனா அதற்கு அப்பாற்பட்ட அந்த பரம உள்ளார்ந்த உண்மை உனக்கு நேரடியாக புலப்படவில்லை என்று நீ கேட்கிறாய். அதாவது சூட்சமத்தை என்னால கண்டுபிடிக்க முடியல, நீங்க சொல்ற மாதிரி நான் காரண சரீரம்ங்கிற விஷயமே என்னால கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் காரண சரீரத்தை கடந்து நான் எங்கெங்க போறது எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே அப்படின்னு பூர்வ பட்சி கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, அதை பற்றி நீ அறிய வேண்டுமானால் அதற்கான உறுதியான முடிவு யுக்தியாலும் ஸ்ருதியாலும் மட்டுமே செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வித்யாரண்யர் போன்ற ஞானிகள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணாங்க, அதுதான் நடக்கல, இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. ஆனா அந்த ஸ்ருதி யுக்தி ஃபாலோ பண்ணி இருந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா அதுதான் பிரமாண கல்வி. அப்ப அந்த குழந்தைக்கு அம்மா கிட்ட கேட்ட அத்தனை கேள்வியும் அப்பத்தமா இருக்கேன், இதையா போய் நான் கேட்டேன்னு அப்புறம் தெரிஞ்சுக்குவான். அதுக்கு முன்னாடி அது இன்னும் மிராக்கிளா இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும், எப்படிமா இந்த துணி வந்ததுன்னு அவன் ஆச்சரியமா தான் கேட்டான். நூல்ல இருந்து வந்ததுன்னா நூல் எப்படிமா இருக்கு காட்டுன்னா, நூலை காட்டின உடனே இந்த நூல் எங்கிருந்து வருதுன்னு கேட்டான். அது பஞ்சில இருந்து வருதுன்னு பஞ்சை காட்டுன்னா, அப்ப பஞ்சியும் அம்மா காட்டினான். அந்த பஞ்சு எங்கிருந்து வருது, அந்த செடி பருத்தி செடியில இருந்து வருது, பருத்தி செடியும் காட்டிட்டான். அந்த பருத்தி செடி மண்ணுல இருந்து வருது, ஆனா மண் எங்கிருந்து வருதுன்னு தலையை தூக்கி பார்த்தா ஆகாயத்துல இருக்கு. அப்ப ஆகாயம் எங்க இருக்கு, அதுக்கு மேல நம்மளால போக முடியாது இல்ல. அந்த ஆகாயமா அறிவா இருக்கு, அந்த சுய அறிவுல தான் இந்த உலகமா இருக்கு. எல்லாம் ஒரே அறிவின் மீது இந்த உலகம் தோன்றுகிறது. அப்ப இந்த ஆகாயம்ங்கிறது என்ன, ஒரு வெள்ளை திரை தான். இப்ப நீங்க வானத்துல பாக்குற அந்த ஆகாயம் இருக்கு இல்லையா, எல்லை இல்லாத ஆகாயம். இந்த எல்லை இல்லாத ஆகாயத்துல நீங்க என்ன வேணா பாருங்க, எந்த எண்டு டு எண்டு, எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் போடுறாங்கல்ல இந்த இதுல வாட்ஸ்அப்ல, அது மாதிரி எண்டு டு எண்டு வரைக்கும் நீங்க பார்த்தாலோ எல்லாம் ஆகாயத்துல தான் இருக்கும். அப்ப இந்த ஆகாயம் என்ன, ஒயிட் ஸ்கிரீன், அதுல ஓடுற படம் தான் இந்த பிரபஞ்சங்கிற படம். இந்த பிரபஞ்சங்கிற படமே அந்த வெள்ளை திரையில ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆகாயம் தான் யாரு, அறிவு, சுய அறிவு. அதுதான் இங்க இந்த பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணி தன் மீது இந்த உலகத்தை ஏற்றி வைத்து தனக்குள்ளேயே தன்னை படம் ஓட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வெள்ளை திரையில தெரிகிற படத்துல இருக்கிற ஒரு கதாபாத்திரமே தன்னை தெரிஞ்சுக்க முடியும்னா அது எவ்வளவு பெரிய மிராக்கிள் பாருங்களேன். சினிமாவில் ஓடிக்கிட்டு இருக்கிற சிவாஜி கணேசனுக்கே நான் வெள்ளை திரையில தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டானா மிராக்கிளா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க நடக்குது. அப்ப இதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர விஷயம். அப்ப இங்க கடைசியா நீங்க இந்த ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யுக்தியாலும் ஸ்ருதியாலும் மட்டும்தான் நீங்க இதுக்கு மேல விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும், வேற யார் சொல்லியும் நீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப நீங்க இந்த இடத்துக்கு வரணும் இல்ல, இந்த அத்தியாத்ம ஞான கல்விக்குள்ள வரணும், இந்த பாடத்திட்டங்களை படிக்கணும், இதுதான் எனக்கு முக்கியத்துவம் அப்படின்னு இதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் வாழ்க்கையில, வேற எதுவும் எனக்கு வேண்டாங்க, இதை ஃபர்ஸ்ட் எனக்கு கத்துக் கொடுங்க, இதன் மூலமா நான் விடுதலை ஆயிடுறேன் முதல்ல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த விடுதலை நீங்க எதை தேடி அடைகிறீங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். இப்ப அழகா அதுக்கு ஒரு சுவாமிஜி ஓமானம் கொடுப்பாரு. சுவாமி பரமசுகானந்தா வந்து அந்த பாகவதம் எல்லாம் எத்தனை பேர் கேட்கறீங்கன்னு தெரியாது, அதுல பரமசுகானந்தா சுவாமிஜி பேசுவார். எப்படி பேசுவார்னா, ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும், போறதுக்கு விருப்பம் இருக்காது அந்த குழந்தைக்கு, எதுக்குமா நான் ஸ்கூலுக்கு படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை நான் போக மாட்டேங்க, இல்லடா கண்ணா நீ ஸ்கூலுக்கு போனா தான் நல்லா படிப்பு அப்படின்னு சொல்லுவா அவங்க அம்மா. உடனே அந்த குழந்தை கேட்கும், நல்லா படிச்சா என்னமா வரும், நல்லா படிச்சா உனக்கு அறிவு வரும், சரி அறிவு வந்தா என்னமா வரும், நீ நல்லா பெரிய ஆளாயும் பெரிய வேலைக்கு போகலாம், அந்த பெரிய வேலைக்கு போனா என்ன வரும், பெரிய வேலைக்கு போனா பணம் வரும், பணம் வந்தா என்ன வரும், பணம் வந்தா உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம்டா, வீட்டுக்கு தேவையான மிக்சி கிரைண்டரு டிவி வீடு காரு பங்களா எல்லாம் வாங்கிக்கலாம்டா. சரி அப்ப அந்த பங்களா காரு வீடு எல்லாம் வாங்கிட்டா என்னமா வரும், சந்தோஷம் வரும்டா. அது இப்பவே நான் சந்தோஷம்தாமா இருக்கிறேன், இப்பவே நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், என்னை கொண்டு போய் ஏன் ஸ்கூல்ல வச்சு இவ்வளவு கஷ்டப்படுத்தி நான் பின்னாடி காரு பங்களா வாங்கி சந்தோஷம் அடையணுமாமா, இப்பவே நான் சந்தோஷமா இருக்கிறேன். அந்த குழந்தை எவ்வளவு வெகுளியா கேக்குது பாருங்க. இது அவர் சொல்லுவார், பரமசுகானந்தா சொல்லுவார், அப்ப எவ்வளவு ஒரு உண்மையான குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. அது உண்மையிலேயே எந்த பற்றும் இல்லாம ஆனந்தமா இருக்கக்கூடிய குழந்தையை கொண்டு போய் படி படின்னு சொல்லி அந்த குழந்தைய படிக்க வச்சு அந்த ஸ்கூல்ல போய் அது கெட்டு வீணா போதே தவிர எந்த குழந்தையும் படிச்சு தன்னை தெரிஞ்சுக்கிறது இல்லை பாத்தீங்களா. அப்ப இதுக்கெல்லாம் யார் குற்றவாளிகள் நினைக்கிறீங்க? பேரண்ட் தான் குற்றவாளிகள், வேற யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றதே பேரண்ட் தான். ஏன்னா நாம நினைச்சுக்கிறோம் அந்த குழந்தை படிச்சு அவன் பெரிய பணக்காரனாயி அவன் பெரிய கார் பங்களெல்லாம் வாங்கி சந்தோஷமா இருப்பான் அப்படின்ட்டு. ஆனா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே பணக்காரர்களை பார்த்து கேட்டுக்குங்க. பணம் இருக்கிறவங்க கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிங்களாமா, கோடி கோடியா வச்சிருக்கீங்களாமா, இந்த பணத்தினால நீங்க நிம்மதியா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. நிச்சயமா அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அப்ப சந்தோஷம் என்பது எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அப்ப இந்த உலகம்ங்கிற விஷயத்தை பற்றாத வரைக்கும் தான் அந்த சந்தோஷம். பற்றுட்டீங்கன்னா பரிதவிக்க வேண்டியதுதான். அதனாலதான் நிறைய பேர் பணத்துக்கு பின்னாடி ஓடுறவங்க யாருமே நிம்மதியா இல்லை பாருங்க. மல்டி பில்லியனர் கூட நிம்மதியா இல்லை. பல டென்ஷன், பல பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையில தான் முடியும். எங்கேயுமே நிம்மதி கிடைக்காது. அப்போ அந்த குழந்தையினுடைய மனசு மாதிரி ஞானிகள் மாறிடுவாங்க. ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரியே இருப்பாங்க. என்ன அதான் குழந்தையும் ஞானியும் ஒண்ணுதானே. அங்க குழந்தைகிட்டையும் எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லை, அது வெகுளியா இருக்கு, எதையும் பெருசா பற்றாது, எதன் மீதும் ஆசை இருக்காது, அது ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கிற மூட்ல இருக்கும். அதே மாதிரி ஞானிகளும் ஜாலியா அப்படியே உலகத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்றேன். இப்ப நம்ம நேரமும் இல்லை, இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 166 ஸ்லோகத்தோடய முடிச்சிருவோம். இப்ப இந்த 167 ஸ்லோகம் தொட்டு இருக்கிறேன், ஆனா இதை வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். காரணம் என்னன்னா இதெல்லாம் டெப்தான சப்ஜெக்ட். நான் தான் சொல்லிட்டேன்ல ஒரே ஸ்லோகத்துக்கே 1 மணி நேரம் போயிடுச்சு அப்படின்ட்டு. இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. ரொம்ப நீங்க இதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சு உள்ள வந்தா மட்டும்தான் இதுல வெற்றி பெற முடியும். அப்ப நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.